நாள் கர்த்தனம் ஒவ்வொருவரையும் அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கும்படியாக இந்த நாட்களில் நம்மை துதிக்க வைத்து நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரலோகம் துதியினால் நிறைந்திருக்கிறது. சீக்கிரத்தில் நீங்களும் நானும் பரலோகத்திற்கு செல்ல போகிறோம். அதற்காக கர்த்தனம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு ஆராதனையிலும் அவர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இவைகள் எல்லாம் பரலோகத்திற்கு நாம் செல்வதற்கு முன்னடையாளமாயிருக்கிறது. இந்த பூமியிலே நடக்கிற ஆராதனைகள் பரலோகத்தின் ஆராதனைக்கு நிழலாட்டமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்திற்கு போகிறதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்பதற்கு அவரை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்திற்குள் இருப்பதுதான் அடையாளமாயிருக்கிறது. ஓ கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். அவர் சீக்கிரம் வருகிறார். நம் எல்லோரையும் அழைத்து செல்லும்படியாக அவர் சீக்கிரம் வருகிறார். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். வேதத்தில் இயேசு கிறிஸ்து பேசினதாக எழுதப்பட்ட கடைசி வார்த்தை இதுதான். இயேசு கிறிஸ்து பேசினதாக வேதத்தில் எழுதப்பட்ட கடைசி வார்த்தை, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். இதுதான் வேதத்தில் அவர் பேசினதாக எழுதப்பட்ட கடைசி வார்த்தை. மெய்யாகவே கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாயிருப்போம். எல்லாரும் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, நான் எந்த நேரத்திலும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், எந்த நிமிஷமும் நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், ஒவ்வொரு வினாடியும் நான் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். எல்லாரும் நம்மை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொள்ளும். சோத்திரம் சோத்திரம். எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்திலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர்கள் நடுவில் இருப்பதற்காக சோத்திரம். உம்முடைய வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளிலும் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக சோத்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னுடனே கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்பதற்கு எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க, பலப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. நீங்களே மகிமைப்படுங்க. சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். உட்காருவோம். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் சுருக்கமாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது நம் ஆண்டவராகிய கர்த்தருடைய வருகையை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இந்த உலகத்தில் ஒரு விசை குழந்தையாக அல்லது ஒரு மனிதனாக வந்து பிறந்து இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கான ரட்சிப்பின் வேலையை செய்து முடித்துவிட்டு பரமேறி சென்றிருக்கிறார். அவருடைய 2வது வருகை சீக்கிரம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இன்னும் சரியாய் சொல்ல போனால் இன்னும் 2 வருகை இருக்கிறது. இதுக்கு பிறகு இன்னும் 2 வருகை இருக்கிறது. அடுத்து சம்பவிக்க போகிறது கர்த்தருடைய இரகசிய வருகை. அதன் பின்பு நடக்கப் போகிறது அவருடைய பகிரங்கமான வருகை. இந்த இரகசிய வருகை தான் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற வருகை. அதுதான் நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிற வருகை, அவருடைய இரகசிய வருகை. பகிரங்க வருகை என்பது தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்கிறதற்காக வருகிற வருகை. ரகசிய வருகை என்பது கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை எடுத்துக் கொள்வதற்காக வருகிற வருகை. ஆகினாலே சபை அல்லது தேவ பிள்ளைகள் இந்த ரகசிய வருகைக்காகத்தான் நாம் ஆயத்தமாயிருக்கிறோம். அந்த நாளுக்காகத்தான் நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான நாளாயிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான நாள். இந்த உலகத்தின் பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரோடு கூட இருக்கும்படியாய் கடந்து செல்லுகிற ஒரு நாள். அப்போ அந்த ரகசிய வருகை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான ஒரு நாள். இந்த உலகத்தை விட்டு ஒரு தேவ பிள்ளை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று கர்த்தருடைய ரகசிய வருகை, இல்லாவிட்டால் அதற்கு முன்பாய் ஒருவேளை நமக்கு வருகிற மரணம். மரணத்தினால் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லலாம். அல்லது அதற்கு முன்பதாக கர்த்தருடைய வருகை இருக்குமானால் அதிலே நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல முடியும். இப்ப நாம வாசித்த இந்த வேத பகுதி கர்த்தருடைய ரகசிய வருகை குறித்தும் அந்த வருகையின் நேரத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்தும் இந்த வசனங்களில் பவுல் இந்த தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்ப கர்த்தருடைய வருகை சீக்கிரம் இருக்கிறது. அவர் வரும்பொழுது ரெண்டு விதமான கூட்டம் இந்த உலகத்தை விட்டு போகிறது. ஒன்று ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைகளில் வைக்கப்பட்டவர்கள், அவர்கள் முதலாவது எழுந்திருந்து கர்த்தரை சந்திக்க முடிக்கப் போகிறார்கள். பின்பு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் ரெண்டு விதமான கூட்டம் இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்துவின் வருகையின் நேரத்தில் பரலோகத்திற்கு, அதாவது கர்த்தரை சந்திக்கும்படி போகிறது. இந்த ரகசிய வருகை என்பது கர்த்தர் பூமிக்கு வருகிறது அல்ல, அவர் மத்திய வானத்திற்கு வருகிறது. வானங்கள் என்பது மூன்று வகையான வானங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப எல்லாத்தையும் நான் விவரிக்க நேரம் இல்லை, ட்ராக் நம்ம சப்ஜெக்ட் மாறி போயிடும். 2 கொரிந்தியர் 12 முதல் 9 வாசித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தெரியும், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 முன்பதாக 3வது வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று சொல்லி பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அப்ப பார்க்கும் பொழுது 3வது வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வானம் என்பது தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். அதைத்தான் வானம் எனக்கு சிங்காசனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப 3 என்று ஒன்று இருக்கிறது என்றால் 2 ஒன்று இருக்கணும், 1 என்று ஒன்று இருக்கணும். அப்போ நம்ம முதலாவது வானத்திற்கு கீழே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. முதலாவது வானம் என்பதுதான் நம்ம பார்க்கிற ப்ளூ ஸ்கை இல்லையா, நீல நிறமாய் நம்ம பார்க்கிறோமே, அது உலகத்திற்குரிய காரியம். அப்போ இந்த முதலாவது வானத்திற்கு கீழாக நாம் இருக்கிறோம். அதுக்குள்ளதான் எல்லாம் இந்த யூனிவர்ஸே இந்த முதலாவது வானத்துக்குள்ளதான் அடங்கிடுச்சு, அதான் யூனிவர்ஸ். அப்ப அதுக்குள்ளதான் இருக்கிறதான கோடான கோடி நட்சத்திரங்கள், எல்லா விதமான காரியங்களும் இந்த முதல் வானத்துக்கு உட்பட்டதுதான். அப்ப முதல் வானத்துக்கு கீழே நாம இருக்கிறோம், அதுக்குள்ளதான் இந்த யூனிவர்ஸ், அதான் யூனிவர்ஸ் என்பது. அதற்கு மேலாக 2வது வானம், அதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். அதற்கு மேலாக 3வது வானம். அப்ப கர்த்தர் 3வது வானத்திலிருந்து 2வது வானம் ஆகிய அந்த மத்திய வானத்திற்கு வருகிறார். முதல் வானத்திற்கு கீழே இருக்கிற நாம் புறப்பட்டு சென்று மத்திய வானத்தில் கர்த்தரை சந்திக்கிறோம். அதுதான் அங்க நடக்குது. சரி, இப்படி பார்க்கும் பொழுது இந்த நாளுக்காக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மிகவும் கவனமாயிருக்கணும். முதலாம் உயிர் தேடுதலில் பங்கு உள்ளவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமா இருக்கிறார்கள் வேதம் சொல்லுது. நல்லா கவனிக்கிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே அந்த ரகசிய வருகையில் கண்டிப்பாக எடுத்து கொள்ளப்பட்டே ஆக வேண்டும். நம்ம ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக நம் பல காரியங்களை செய்கிறோம், எத்தனையோ பிரயாசங்களை படுகிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிறோம், இப்படி பல காரியங்களை நாம் செய்தாலும் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவதுதான் எல்லாவற்றை விட பிரதானமானது. எல்லாமே செய்தும் அவருடைய ரகசிய வருகையிலே ஒரு மனுஷன் கைவிடப்படுவானால் அதை பார்க்கில் நிர்பந்தமான நிலைமை வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு பிறகுதான் பிசாசனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஆரம்பிக்கிறது. அது கொடூரமான ஒரு காரியம், அந்தி கிறிஸ்துவின் காலம். அப்போ இந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையிலும் மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாயிருக்கிறது. ஆமேன். நல்லா கவனிக்கணும், இந்த ரகசிய வருகையில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த ரகசிய வருகையிலே கைவிடப்படுவதை போல ஒரு பரிதாபத்துக்குரிய காரியம் யாருக்குமே இல்லை. இந்த ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதை போல ஒரு மகிமையான ஆசீர்வாதமான காரியம் வேற எதுவுமே இல்லை. ஆகையினால நம்ம எல்லாருக்குமே சொல்ல, மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட் அடுத்தது நமக்கு இருக்குதுன்னா அது கர்த்தருடைய ரகசிய வருகை தான். ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு சம்பவம். அந்த ரட்சிப்புக்கு பிறகு ரொம்ப முக்கியமான அடுத்த சம்பவம் என்னன்னா, இந்த உலகத்தை விட்டு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் அடுத்து நமக்கு காத்திருக்கிறதான மிக முக்கியமான காரியம். இந்த உலகத்தில் எது நமக்கு சாதகமாயிருந்தாலும் சரி, பாதகமாயிருந்தாலும் சரி, லாபமாயிருந்தாலும் சரி, நஷ்டமாயிருந்தாலும் சரி, நினைச்சது நடந்தாலும் சரி, நடக்காமலே போனாலும் சரி, எந்த சூழ்நிலை இந்த உலகத்தில் வந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படியாகிலும் நாம் இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் மிக 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 முக்கியமான விஷயம். ஆமேன். ஏன்னா அதை மாதிரி ஒரு விசேஷமான காரியம் எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8:36 சொல்லார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு கேட்டார். அப்ப முழு உலகத்தை நீ விலை பேசி வாங்கிடலாம், முழு உலகத்துல உனக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், பொன் இருக்கலாம், வெள்ளி இருக்கலாம், எத்தனையோ விதமான ஆஸ்திகள் இருக்கலாம், உலகத்தையே வாங்கி வைக்கலாம். ஆனால் தனிப்பட்ட உங்கள் ஆத்துமா நஷ்டப்பட்டால் உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்கிறார். அப்போ நம்முடைய ஆத்மா ரகசிய வருகையிலே கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சந்திக்க போவதை போல விசேஷமான காரியம் எதுவுமே இல்லை. முழு உலகத்தை வாங்குறதை விட விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது. ஆமேன். முழு உலகத்தையும் வாங்கி வைக்கிறதை விட ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், நல்லா புரிஞ்சுக்கணும், ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுறது அதுதான் முக்கியமான விஷயம். உலகமே வாங்கிறதுனா எவ்வளவு பெரிய விஷயம், அதை விட இது முக்கியமான காரியம். அதுதான் இயேசு தெளிவாக சொன்னார், முழு உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் சரி, உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்னன்னு. அப்போ நம்ம வாழ்க்கையிலே இந்த தரிசனம் நமக்கு இருக்கணும். நான் எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு நான் போக வேண்டும், கர்த்தருடைய வருகையிலே நான் கண்டிப்பாய் காணப்பட வேண்டும், அவருடைய ரகசிய வருகையிலே கண்டிப்பாய் நான் கர்த்தரை சந்திக்கிறவனாய் இருக்க வேண்டும், கண்டிப்பாய் நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த கூட்டத்தில் நானும் காணப்பட வேண்டும். பவுலை பாருங்கள், அவர் ஒரு நல்ல தேவ மனுஷனாய் இருந்தார். அவர் மூலமாய் அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. சிறந்த ஒரு அப்போஸ்தலனாய் இருந்தார். அவர் மூலமாய் புதிய ஏற்பாட்டின் பாதி பகுதிகள் அவரால் எழுதப்பட்டது. இப்படி பல விசேஷங்கள் அவருக்கு இருந்தது. அவர் மூலமா எத்தனையோ ஊழியங்கள் வெற்றிகரமாய் மகிமையாய் நடந்தாலும் அவருக்கென்ற ஒரு பர்சனல் சைட் ஒன்று இருக்குது. ஊழியங்களில் ஏராளமான வெற்றி அவருக்கு இருந்துச்சு, எத்தனையோ காரியங்கள் நடந்துச்சு. ஆனால் அவைகள் எல்லாத்துக்கும் நடுவிலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தரிசனம் அவருக்கு இருந்துச்சு. அதை வாசித்து பாருங்கள், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:10-11 வாசிக்கலாம்.
இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும்
அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும்
அவருடைய மரணத்திற்குள்ளாகி
எப்படியாகிலும்
நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு
தகுதியாகும்படிக்கும்
அவருக்காக
எல்லாவற்றையும்
நஷ்டம் என்று விட்டேன்
குப்பையுமாக எண்ணுகிறேன். எவ்வளவு தெளிவுள்ளவரா இருக்கிறார் பாருங்க. அவருக்கு எத்தனையோ ஊழியத்திலே வெற்றி, சபைகளை ஸ்தாபித்தாரா, லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, கிறிஸ்துவுக்காய் ஓயாமல் பிரயாசப்பட்டார். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் அவருக்கு ஒரு செயலை நடந்திருந்தாலும் அவருடைய பர்சனல் செயல் இன்னொரு பக்கத்தில் ஒன்று இருக்குது. அந்த பர்சனல் அவருக்குன்னு ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு கவனமா இருந்தார். ஒரு விஷயத்துல கவனமா இருந்தார், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நான் மரித்தோரிலிருந்து எப்படியாகிலும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க அந்த வார்த்தை சொல்வார், எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறவனாய் காணப்படும்படிக்கு எப்படியாகிலும் நான் பரலோகத்துக்கு போகணுங்கிறார். எப்படியாயிலும் கண்டிப்பா நான் எப்படியாயிலும் போய் சேரணும். அப்போ அவருக்கு ஊழியம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், சபை ஆரம்பிக்கப்பட்டாலும், எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும், தனிப்பட்ட விதத்தில் அவருடைய ஆத்மாவை குறித்து அவர் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட ஆத்மாவை குறித்து, நான் எப்படியாயிலும் பரலோகம் போய் சேரணுமே, அதுக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிற, எல்லாத்தையும் குப்பையுமாக நான் எண்ணி விட்டு விடுகிறேன். அப்போ ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய வருகை குறித்து எழுதின மனுஷன் அவர் சொல்றாரு, நான் எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்கு நான் பாத்திரவானாய் காணப்பட வேண்டும். அப்போ அவருக்கே அந்த தாகம் இருந்துச்சுன்னா, நம்ம ஒவ்வொருவரும் சொல்றேன், அந்த தாகத்தோடு கண்டிப்பா இருக்கணும். நான் எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்கு பாத்திரமுள்ளவனாய் காணப்பட வேண்டும். இந்த தாகம் நமக்குள்ள ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். அவர் தான் அந்த காரியம் தான் நமக்கு முக்கியம். அவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:24-27 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அங்க இன்னொரு காரியத்தை சொல்லுவார் பாருங்க. 1 கொரிந்தியர் 9:24-27 படிங்க.
பந்தய சாலையில்
ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள்,
ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும்
எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம்.
ஆதலால்
நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்.
நல்ல கவனிங்க பாருங்க. நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் பரலோகம் போகணுன்ற ஒரு நிச்சயம் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்போ அவர் வாழ்க்கையில் என்னதான் அவர் ஊழிய செஞ்சாலும், அவருடைய அடுத்த சைடு ஒன்று இருக்குது, தனிப்பட்ட விதத்தில் நான் எப்படியாகிலும் பரலோகத்துக்கு நான் போய் சேரணும். அப்ப எல்லாருடைய உள்ளத்தில் சொல்றேன், அந்த தாகம் உங்கள் உள்ளத்தில் ஒரு பக்கத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஊழியம் செய்வது ரொம்ப நல்லது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது ரொம்ப நல்லது, ஆனால் உங்கள் சொந்த ஆத்துமா அதை விட ரொம்ப முக்கியமானது. ஆமேன். எல்லாரையும் ஆதாயம் படுத்தி விட்டு நம்ம ஆதாயம் இல்லாமல் நம்ம ஆதாயப்படாமல் போய்விடக்கூடாது. நம்முடைய ஆத்மா ரொம்ப 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 முக்கியம். அதைத்தான் இந்த வசனங்கள் வலியுறுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் பல முறை இந்த காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்ப அவர் எப்படியெல்லாம் எச்சரிப்பு கொடுக்கிறார்ன்றத உங்களுக்கு சில வசனங்களை சொல்லுகிறேன், கவனிச்சுட்டே வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24:42 வாசிக்கலாம். 24:42
உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள்.
பாருங்க, இது பொதுவா சொல்றார், உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் நீங்கள் விழித்திருங்கள். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுகிறார், கர்த்தராகி ஆண்டவர் எந்த நாழிகையில் வருவார்னு யாருக்குமே தெரியாது. தன்னை குறித்து சொல்றார், உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாதபடியினால் விழித்திருங்கள். அப்ப இந்த இடத்தில் பொதுவா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அநேக ஜனங்களுக்கு அவர் சொல்றார், எந்த நேரத்தில் என்னுடைய வருகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட விஷயம் ரெண்டு, எல்லாமே ரெண்டு ரெண்டு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கிறது. மறைக்கப்பட்ட காரியம் ரெண்டு, என்ன தெரியுமா? ஒன்று கர்த்தருடைய வருகையின் நேரம், இன்னொன்று நம்முடைய மரணத்தின் நேரம். ரெண்டுமே நமக்கு தெரியாது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் சொல்லுகிறேன், மறைக்கப்பட்டது ரெண்டு. ஒன்று நம்முடைய மரணத்தின் நேரம் நமக்கு எதுன்னு தெரியாது, ரெண்டாவது கர்த்தருடைய வருகை நேரம் எதுன்னு யாருக்குமே தெரியாது. இது ரெண்டுமே நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதான முக்கியமான நேரம். அப்போ அந்த ரெண்டு நேரமே யாருக்குமே அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு விஷயம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுனாலே எந்த நேரத்துல வேணாலும் வருவார். அதனால எந்த நேரத்துல வேணாலும் நமக்கு மரணம் வரலாம், எதுவுமே எந்த நேரத்துல வேணா வரலாம், மரணமும் எப்பொழுதும் வரலாம், கர்த்தருடைய வருகையும் எப்பொழுதும் வரலாம். அது தெரியாதிருக்கிறபடியால் எந்த நேரத்தில் நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப அவருடைய வருகைக்கு நாம் காத்திருக்கிறதுக்கு அப்புறம் பார்த்து கொள்ளலாம். அந்த பேச்சுக்கு இடமே இல்லை, அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. புரியுதுங்களா? யாருமே இதை ஒன்று சொல்றதை வச்சுட்டு ஒரு காரியத்தை நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பலர் பல காரியங்களை சொல்லலாம். நீங்கள் புத்தகங்கள் ஏதோக்கெல்லாம் படிக்கலாம், பல பிரசங்கத்தை ஏதோ கேட்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன், இதுதான் ஃபைனல். எந்த மனுஷனுக்கும் மரணத்தின் நேரமும் தெரியாது, கர்த்தருடைய வருகை நேரமும் தெரியாது. இதை எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினான்னு சொன்னால் அது பொய். இந்த நேரத்தில் கர்த்தர் வரா போறார் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது உண்மை கிடையாது. அப்படி சொல்லி எத்தனையோ பேர் ஏமாந்து இருக்கிறாங்க, அப்படி சொல்லி ஏமாந்து எத்தனையோ பேர் பரிதாப நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. அதை நான் நல்லா சொல்றேன், நம்ம வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். 1988 வருஷத்திலே ஒன்று சம்பவம் நடந்துச்சு சவுத் கொரியாவில், தென் கொரியாவிலே. அங்கே 1955 கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்புதல் வந்து இப்போ நல்ல எழுப்புதல் நடந்துகிட்டே இருக்குது, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. 88 வருஷத்தில் ஒரு பெரிய சபையின் போதகர் திடீரென்று தன்னுடைய சபையில் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். 88 வருஷம் அக்டோபர் மாதம் 22 அந்த நாளிலே கர்த்தருடைய வருகை சம்பவிக்க போகிறது, இதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார் என்று சொல்லி தன் சபை, அதில் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற சபை, அங்கே அவர் அறிவிப்பு கொடுத்துட்டார். அக்டோபர் மாதம் 22 கர்த்தர் வரார். இது 88 வருஷம் நடந்துச்சு. அப்படி சொன்ன உடனே அந்த சபை எல்லாரும் ஆவிக்குரியவர்கள், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், நம்முடைய போதகருக்கு கர்த்தர் அவருடைய வருகை நேரத்தை வெளிப்படுத்தி விட்டார், நம்ம எல்லாரும் போக போறோம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அந்த சபையில் எல்லாருக்கும். இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் பப்ளிக்காவே சொல்லிட்டாங்க, கர்த்தர் இதனால வரப்போறார், இதனால வரப்போறார் சொல்லிட்டாங்க எல்லாருக்கும். அதுல பலர் நம்புனாங்க, பலர் அதை நம்பல, இப்படிதான் இருந்துச்சு. ஆனால் அந்த சபையாரை பொறுத்த வரைக்கும் அதை 100% நம்பிட்டாங்க. அவங்களுடைய போதகர் அதனால அவர் சொன்னதை 100% அப்படி நம்பிட்டாங்க. நல்லா கவனிங்க, இந்த விஷயத்துல மட்டும் யாருக்குமே சொல்ல முடியாது, ஒரு மரணத்தையும் சொல்ல முடியாது, கர்த்தருடைய வருகை நேரத்தையும் யாருமே சொல்ல முடியாது உலகத்துல. அப்ப இதை சொன்ன உடனே அந்த சபையார் ரொம்பவே நம்பிட்டாங்க. நம்பிட்டு என்ன செஞ்சாங்க, சிலருக்கு சொந்த வீடு இருந்துச்சு, சொந்த நிலம் இருந்துச்சு, சொந்தமா எந்த நிறைய பொருள் ஆஸ்திகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சிருந்தவங்களுக்கு ஒரே இதாகி போச்சு. ஐயோ, இத்தனை சொத்து நமக்கு இருக்குது, இத்தனை வீடு வச்சிருக்கிறமே, இத்தனை ஏக்கர் கணக்கில் லேண்ட் வச்சிருக்கிறமே, இன்னும் கர்த்தருடைய வருகை 2 இருக்க போகிறது, இத்தனை லேண்டை இத்தனை வீட்டை வச்சு என்ன பண்றது, எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியிருக்குமே, இன்னும் 2 தான் இருக்குது, கர்த்தர் வரப்போறாரு, என்ன பண்றது? உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, 4-5 வீடு வச்சிருக்கிறவங்களாம் வீட்டை வித்துட்டாங்க, நிறைய எக்கச்சக்கமான லேண்டை வச்சிருந்தவங்கள லேண்டெல்லாம் வித்துட்டாங்க, வித்து சும்மா ஜாலியா செலவு செய்ய ஆரம்பிச்சாங்க. நல்ல ஸ்டார் ஹோட்டலில் போறது சாப்பிட்றது இஷ்டம் போல காலி பண்ணிட்டாங்க, 100,000 காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தானே வச்சாலும் விட்டுட்டு போக வேண்டியிருக்குமே உலகத்தில். அதனால வீட்டையும் நிலத்தை எல்லாத்தையும் வித்துட்டாங்க, இருக்கிற ஒரு இடத்த மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் வித்து இஷ்டம் போல எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. அக்டோபர் மாதம் 21 வந்தது, அடுத்த நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எல்லாரும் உடனே அன்னைக்கு சொல்லிட்டாங்க, இப்போ 24 வொர்ஷிப் நம்ம சர்ச்சில், 24 வர்ஷிப் நடத்த போறோம். ஏன்னா இந்த 22 வரப்போறாரு, அந்த 22 எந்த நிமிஷத்துல கர்த்தர் வரலாம். அதனால 21 முடிஞ்சதும் ராத்திரி 12 22 ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 22 முடிகிற வரைக்கும் அந்த ஃபுல் டே வர்ஷிப் நம்ம பண்ண போறோம். எந்த நேரத்துலயும் கர்த்தர் வரோம், எந்த நேரத்துல பறந்து போயிடுவோம். சொன்ன உடனே இந்த சபையார் அத்தனை பேரும் கூடி வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து ஒரே ஆராதனை தான். 22 நைட் அந்த 12 ஆரம்பிச்சது வர்ஷிப். ஆரம்பிச்ச நேரத்திலிருந்து வர்ஷிப் பண்றாங்க, மணிக்கணக்கில் போயிட்டு இருக்குது. 22 அப்படியே குறையுது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு முடிஞ்சே போச்சு, கடைசியில் அதை டிவியில காட்டினாங்க. பாவம், 22 முடிஞ்சு போச்சு, 23 வந்துருச்சு, ஜனங்க அழுகிறாங்க. அவ்வளவு நேரம் வர்ஷிப் பண்ணுவாங்க, இப்ப அழுகிறாங்க. ஏன்னா எல்லாம் வீடெல்லாம் போச்சு, சொத்தெல்லாம் போச்சு, எல்லாம் வச்சிருந்ததெல்லாம் இஷ்டம் போல 2 அடிச்சு பிடிச்சி மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. வச்சிருந்தாலும் அது பெரிய நல்ல ப்ராப்பர்ட்டியா இருந்திருக்கும், எல்லாத்தையும் எனக்கு கர்த்தர் வராருன்னு சொல்லி நம்பி எல்லாத்தையும் வித்து கித்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இவ பரிதாம 22 முடிச்சு போனோம்னு ஜனங்க அழுகிறாங்க, அழுகிறாங்க, அழுகிறாங்க. ஐயோ, எல்லாம் போச்சு, கர்த்தர் வரலையே, இப்படி நம்ம ஏமாந்து போயிட்டோமேனு. கடைசியில் அந்த போதகர் அதுக்கு மன்னிப்பு தெரிவித்து கடைசியில் என்ன செஞ்சார், நான் இனி ஊழியம் செய்வதில்லை என்று சொல்லி அந்த சபையவே க்ளோஸ் பண்ணிட்டார். நான் தப்பு செஞ்சிட்டேன், பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை நான் இடறி போக நான் வழி நடத்திட்டேன், அதனால் நான் தான் குற்றவாளி, அதனால் அதற்கான பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன், அதனால் நான் ஊழியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன் சபையை அவர் மூடிட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார். நடந்துச்சு. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? கர்த்தருடைய வருகையினால் யாருக்குமே தெரியாது. அதை இயேசுவே சொல்லிட்டார், அந்த நாள் யாருக்குமே தெரியாதபடியினால் நீங்கள் வெடித்திருங்கள். இயேசுவே சொல்லிட்டார். அதுக்கு பிறகு யார் அதுக்கு அடுத்தது அப்பீல் பண்றது? யார் அதுக்கு மாற யார் என்ன செய்ய முடியும்? அவரே சொல்லி முடிச்சிட்டார், யாருக்குமே தெரியாதுன்ட்டார். அப்புறம் தெரியும்னு யார் சொல்ல முடியும் இல்லையா? அவர் சொல்றதா ஃபைனல் வேர்டு. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு மிஞ்சிற வார்த்தையே கிடையாது, அதுதான் ஃபைனல். அப்போ இந்த 42வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எல்லாருக்கும் சொல்றார், அந்த நாள் உங்களுக்கு தெரியாததினால், அந்த நாளிகை உங்களுக்கு தெரியாததினால் விழித்திருங்கள். கவனமா நீங்க எச்சரிக்கையா இருங்க. 44வது வசனம் படிங்க. சீஷர்களுக்கு சொல்றாரு பாருங்க,
நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால்
நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக்கு சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் நாளை நீங்கள் அறியாதபடியால் நீங்கள் விடித்திருங்கள் பப்ளிக் சொல்றார். இப்போ அவருடைய 12 சீஷர்களுக்கு சொல்றார், க்ளோஸ் சர்க்கிளுக்கு சொல்றாரு, நீங்கள் அந்த நாளிகை அறியாதபடியினால் நீங்களும் விடித்திருங்கள். நம்ம தான் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்துட்டுமே அப்படின்னு மெத்தனமா இருக்காதீங்க, உங்களுக்கே அந்த நாள் மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய சீஷர்களுக்கு கூட இருந்தவளுக்கே சொல்றாரு, உங்களுக்கே அந்த நாள் தெரியாது, அதனால நீங்களும் என் கூட இருந்துட்டேன்னு சொல்லிட்டு கேஷுவலா இருந்துடாதீங்க, நீங்களும் விழித்திருங்கள். அப்ப பாருங்க, அவரோடு கூட இருந்த 12 சீஷர்களுக்கு கூட அவர் விட்டு வைக்கல, அவங்களுக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், நீங்களும் கவனமா இருங்க, நீங்களும் எச்சரிக்கையாயிருங்க, நீங்களும் விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய வருகையின் நேரம் யாருக்குமே தெரியாது. பாருங்க இன்னும் அதிகமா அடுத்தது பாருங்க, அந்த இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக்கு சொன்னாரு, அடுத்தது சீஷர்களுக்கு சொன்னாரு, இப்ப பாருங்க அடுத்த லெவலுக்கு போறாரு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். 37,
நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார்.
இங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிறதை சீஷர்களிடத்தில் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விடித்திருங்கள். இப்ப 3 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் அங்க இருந்த பப்ளிக்கு, செகண்ட் அவருடைய 12 சீஷர்களுக்கு, 3வது நமக்கு, இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். அந்த எல்லாரும் லிஸ்ட்ல நம்மளும் சேர்ந்து வந்துடுறோம். அவ பாருங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எல்லாருக்கும் சொல்றாரு, பப்ளிக்கு சொல்றாரு, 2வது அவருடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, 3வது எல்லாருக்கும் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். அப்ப நமக்கும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள். அப்ப நம்ம வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்தில் இந்த விழிப்பா இருப்பது மிக 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 முக்கியம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 25:13,
மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்,
விழித்திருங்கள். இப்ப பாருங்க, திரும்ப 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 விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்கிறது? தூங்காம விழித்திருக்கிறதா? இன்னைக்கு சரி, இன்னைக்கு உலகத்துல புறஜாதி ஜனங்கள் விழித்திருக்கிறாங்க, எங்க வைகுண்டத்துக்கு போறதுக்கு, அப்படித்தானே? வைகுண்ட ஏகாதசி ராத்திரியில விழிச்சிருப்பாங்க, எதுக்கு வைகுண்டத்துக்கு போறதுக்கு இல்ல? அவங்களும் விழிச்சிருக்கிறாங்க, எதுக்கு மேல போறதுக்கு, அப்படிதானே? அப்ப முழிச்சிருந்தா போதுமா? அதுக்கு நைட் ஷோ போடுவாங்க சினிமா தியேட்டர்லாம், ரெண்டு சினிமா போடுவாங்க, நைட் எல்லாம் விழிச்சிருந்து ரெண்டு சினிமா பார்த்தா வைகுண்டத்துக்கு போயிடலாம் இல்ல? அப்போ அவங்களும் விழித்திருக்கிறது இல்லையா? அப்ப விழிச்சிருந்தா போயிடலாமா? கண்ணை விழிச்சு சினிமா பார்த்துட்டா போயிடலாமா? இல்ல இல்ல இல்லையா, மேல போறதுக்கு சும்மா கண்ணை முடிச்சா போதுமா? போக முடியாது இல்லையா? அப்ப என்ன செய்யணும் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம், என்ன செய்யணும், விழிச்சிருந்து என்ன செய்யணும், 21:36 படி.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம்
நீங்கள் தப்பி
மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
சினிமா பார்த்து விழித்திருங்கள் கிடையாது, நமக்கு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். புரியுதா, சும்மா கிடையாது, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ கர்த்தருடைய வருகையின் நாள் அந்த நாளிகை தெரியாதபடியால் நீங்கள் விடுத்திருங்கள் 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 திரும்ப திரும்ப சொல்லுகிறவர் இங்கே லூகாசு விசேஷத்தில் சொல்லும் பொழுது தெளிவாய் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப இந்த நாட்களில் நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் ஜெபத்தில் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் ஜெப வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது, ஜெப வாழ்க்கையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது, கர்த்தரோடு கொள்ளுகிற ஐக்கியத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதில் நீங்கள் மிகவும் கவனமாய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்புள்ளவர்களாய் இருப்பதற்கு ஜெபத்திலே நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய வருகை நேரத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப எப்படி நம்ம அவருடைய வருகைக்கு நம்ம போகிறது என்பதை குறித்து உங்களுக்கு சில காரியம் சொல்றேன். வேதத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் 5 பேர் வேதத்திலே இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. 5 பேர் போயிருக்கிறாங்க பைபிள்ல. எப்படி? முதலாவது யாரு? ஏனோக்கு. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஏனோக்கு அவருடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் எடுத்து கொள்ளப்பட்டான். ரெண்டாவது யாரு? ஏலியா. அக்னி ரதத்தின் மூலமாக தேவன் அவனை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொண்டார். மூணாவது, இது ரெண்டு தான் எல்லாருக்கும் தெரியும், மூணாவது இயேசு கிறிஸ்து எழுந்து மேல போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்தார். இல்லையா, இது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. எப்ப ஏனோக்கு எலியா, ஏனோக்கு எலியான்னு தான் உட்காந்துருக்கிறோம். மூணாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்தார். நாலாவது யாரு? ஸ்தேவானா. நாலாவது யாரு? 2 கொரிந்தியர் 12 பவுல் சொல்றார் இல்லையா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவர் 14 வருஷங்களுக்கு முன்பாக 3வது மாதம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். நாலாவது மேல போனது யாரு? பவுல். 5வது யாரு? யோவான் அப்போஸ்தலன். அப்ப இப்படி குழந்தை ஹிட் வரும்போது உங்களுக்கு அடுத்தது புரியுது. 5வது யாரு? யோவான் அப்போஸ்தலன் இல்லையா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும் பொழுது இங்கே ஏறிவா என்கிற ஒரு சத்தம் கேட்டது, அவர் என்ன செஞ்சார்? ஏறி போனார் இல்லையா. பரலோகத்திற்கு அவர் கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளாகப்பட்டேன், அப்பொழுது இங்கே ஏறிவா என்கிற சத்தம் கேட்டது, நான் ஏறி போனேன். எங்க போனார்? பரலோகத்துக்கு போனார். போய் அங்க பரலோகத்தில் நடக்கிற காரியத்தை அப்படியே பார்த்துட்டு வந்து வெளிப்படுத்தின விசேஷம் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. பைபிள் பார்க்கும் பொழுது 5 பேர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதான நேரடி சாட்சி இருக்கிறது. புரியுதா? மத்தவங்க எல்லாம் போலையான் கேட்கலாம், இவங்க என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, பரலோகம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதை சாட்சியாய் கண்டவர்கள். இப்ப மத்தவங்க இப்ப மோசையெல்லாம் மறிச்சு போயிருக்கிற அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள், அது வேற லிஸ்ட். ஆனால் பரலோகத்திற்கு என்ன விசேஷமா எடுக்கப்பட்டவர்கள் இந்த 5 பேர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அப்ப இந்த 5 பேரை குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும், ஆனா இன்னைக்கு நம்ம 5 நம்ம பார்க்க முடியாது. முதலாவது எடுத்துக் கொள்ளப்பட்டதான மனுஷன் ஏனோக்கை மட்டும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன். ஏன் இந்த ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான், அதைத்தான் இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5:22 ஆதியாகமம் 5:22
ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான்.
போதும், நல்லா பாருங்க. 21வது வசனத்தை படிக்கலாம்.
ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான்.
ஏனோக்கு 65 வயதா இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த மெத்துசுலா என்கிற மகன் பிறந்தான். அதற்கு பிறகு 300 ஆண்டுகள் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அந்த 300 ஆண்டுகள் அவன் ஒரு குடும்பஸ்தனாக அவன் இருந்து கொண்டு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது காணப்படாமல் போனான். ஏனோக்குடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் 365 வருஷம். அப்போ இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது மொத்தம் 365 வருஷம் தான் அவனுடைய ஆயுசு நாட்கள். ஏனோக்கு வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்தவங்க எல்லாரும் 900 எல்லாம் வாழ்ந்திருந்தாங்க. ஆனா இந்த ஏனோக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் 365 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறார். ஆனா உண்மையிலே சொல்ல போனா ஏனோக்கு தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஏஜ் ஜாஸ்தி. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏனோக்கு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. எப்படி ஒரு 5500 வருஷம் ஆயிருக்கும் ஏனோக்கு? எப்படி ஒரு 5500 வருஷத்துக்கு ஆயிட்டு இருக்கும்? இப்போ இன்னும் இருக்குது. கர்த்தருடைய வருகைக்கு பின்னாலையும் அந்திகிறிஸ்து ஆட்சி நடக்கும்பொழுது அவர் வந்து மரணத்தை சந்திக்க போறாரு. அது வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் இருக்குது, 11 அதிகாரத்தில் இருக்குது. அங்கதான் அவருக்கு மரணமே இருக்கிறது. அவ பார்க்கும் பொழுது ஏனோக்கு இன்னும் சாகல, இன்னும் அவருக்கு மரணம் வரல. அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில் ஏன் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 65 ஆண்டுகள் தான் இந்த உலகத்துல சாதாரணமாக இருந்தான். அந்த 65வது வருஷம் இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு திருப்பம் நடந்திருக்குது. இப்ப நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டத்துல திடீர்னு என்ன செய்த ஒரு திருப்பம் வந்துச்சு இல்லையா? ஒரு ரட்சிப்பு, ஒரு திருப்பம் வந்துச்சு. அதே மாதிரி ஏனோக்குடைய வாழ்க்கையில் அந்த 65 வயசு வரைக்கும் சாதாரணமாக தான் இருந்திருக்கிறார், சாதாரண மனுஷனாக தான் இருந்திருக்கார். ஆனால் அந்த 65வது வயசில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்திருக்கிறது. ஒருவேளை 65 வயசாக வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்து ஜபம் பண்ணி அந்த 65வது வயசில் அந்த ஏன் அந்த மெத்துசுலா ஒருவேளை பிறந்தாரோ நமக்கு தெரியல. அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பிறகு கர்த்தரை வாஞ்சையா தேட ஆரம்பிச்சிட்டானான்னு தெரியல, என்னமோ நடந்திருக்குது. ஆனால் அந்த 65வது வயதாக இருக்கும் பொழுது அவன் தேவனோடு நடக்க ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கையில் அடுத்த 300 வருஷம் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, யாரெல்லாம் தேவனோடு சஞ்சரித்து அவரோடு க்ளோஸ் வாக் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்படுவார்கள். ஆமேன். அவரோடு இந்த உலகத்தில் நடக்கிறவர்கள் தான் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு தொடர்ந்து அவரோடு கூட நடக்கும்படிக்கு பரலோகத்திற்கு போய் சேர முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்றேன், கர்த்தரோடு நடக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காத்து கொள்ள வேண்டும். இங்கே தமிழ் வேதாகமும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்னு போட்டிருக்கான். ஆங்கில வேதாகமும் ஏனோக் வாக்டு வித் காட்ன் இருக்கும், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்னத்தை தினமும் உங்கள் வாழ்க்கையிலே காத்து அவரோடு நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய வருகையின் நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும். அதனால சொல்றேன், ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், தேவ பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் காத்துக்கொள்ளுங்கள். போனவான சாயங்கால சர்வீஸ் நினைக்கிறேன், தேவ பிரசன்னத்தை இந்த உலகத்திலே காத்து கொண்டிருப்பதுதான் கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்பதற்கு அதுதான் நமக்கு ஆதாரமாயிருக்கிறது. ஆமேன். இந்த உலகத்தில் தேவ பிரசனம் இல்லாவிட்டால் தேவ பிரசனத்துக்குள் நம்ம போகவே முடியாது. அப்ப தேவ பிரசனத்திற்குள்ள நம்ம மேல போகணும்னா இந்த உலகத்திலே தேவ பிரசனத்தோடு வாழ தெரியணும். தேவ பிரசனத்தோடு இந்த உலகத்தில் இருந்தாதான் உலக வாழ்க்கை முடியும் பொழுது அது அப்படியே கண்டினியூ பண்ணி மேல போக முடியும். அதனாலே தேவனோடு நடந்ததுதான் அவன் வாழ்க்கையிலே முதல் காரியமாய் இருந்தது. இரண்டாவது, இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான் அடுத்த காரியம். மறுபடியும் அந்த 22வது வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஏனோக்கு மெத்சுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில்
காணப்படாமல் போனான்
தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
இரண்டாவது, எப்படி தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனானாம். தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். அவன் திடீர்னு மிஸ் ஆயிட்டான். யாருக்குமே தெரியாது எங்க போனான். அவன் மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. திடீர்னு தெரிய காணாமல் போயிட்டான். இதை நான் இன்னொரு விதத்தில் சொல்லுகிறேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். இதை இன்னொரு வார்த்தையில் கபடிங்க. எந்த மனுஷன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய ஜென்ம சுபாவம், ஜென்ம சுபாவ மனுஷன் காணப்படாமல் போவான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இதை நான் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல பேசுறேன். எந்த மனுஷன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய ஜென்ம சுபாவ மனுஷன் காணப்படாமல் போவான். அத பவுல் சொல்றார்ல, இனி நான் அல்ல. பவுல் காணப்படாமல் போயிட்டார். கலாத்திய 2:20 சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்போ இனி நான் அல்ல, பவுல் காணப்படாமல் போனார், இனி நான் அல்ல. அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து 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 ஏனோக்கு இல்லை. அந்த இடத்தில் ஜென்ம சுபாவமான ஏனோக்கு அங்கே இல்லை, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு சொல்ல, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரோடு நடக்குந்து தெய்வீக சுபாவத்தை உருவாக்க வேண்டும். ஜென்ம சுபாவ மனுஷன் காணப்படாமல் போக வேண்டும், ஆவிக்குரிய மனுஷன் காணப்பட வேண்டும். ஆமேன். அதான் முக்கியம். ஜென்ம சுபாவ மனுஷன் நமக்குள் காணப்படாமல் போய் ஆவிக்குரிய மனுஷனே நமக்குள் இருந்து வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்பட வேண்டும். அப்பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சாது சுந்தர் சிங் ஒரு நல்ல தேவனோடு நடந்த ஒரு மனுஷன். அவர் தோற்றத்தில் மட்டுமல்ல, பல இடங்களிலே பார்க்கும் பொழுது அவருடைய சாயலில் பல நேரத்தில் இயேசுவை அநேகர் கண்டார்களாம். சிலர் பார்க்கும் பொழுது திடீரென்று இயேசுன்னு சொல்லுவாங்களாம், அவர் இயேசு வந்துட்டான்னு வாங்களாம். சாதாரணமாக சொல்றது வேற. ஒரு முறை ஒரு கிராமத்தின் வழியாக அவர் நடந்து போனாராம். அவர் எல்லா இடங்களையும் நடந்து தெரிந்து ஊழியம் செய்தார். அப்படி நடந்து போனாராம். அப்படி நடந்து போகும் பொழுது ஒரு பெண், அந்த இடத்துல ஒரு வாலிப பெண் பிசாசு பிடித்திருந்து பைத்தியமாகப்பட்டு மோசமான நிலைமையில், யாராலும் அடக்க முடியாத நிலைமையிலே ஒரு அறையில வைத்து பூட்டி வச்சிருந்தாங்களாம். லேகியோன்லாம் பைபிள் இருக்குல்ல, அது மாதிரி ஒருவராலும் அடக்க முடியாத நிலைமையில், வஸ்திரம் தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்ல, அந்த லேகியோனுடைய கண்டிஷன்ல ஒரு பெண் ஒரு வீட்டில் வச்சு பூட்டி வச்சிருந்தாங்களாம். அவளை ஒண்ணுமே பண்ண முடியுது, யாராலும் அடக்க முடியல. அப்படிப்பட்ட விதத்துல அசுத்தாவி அவளை பிடித்து அவளை ஒருவராலும் அடக்க முடியாத நிலைமையில் இருந்துச்சு. அப்படி அவளுக்கு எதுவுமே செய்ய முடியல, பேசாம பூட்டி வச்சுட்டாங்க வீட்டில். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சாது சுந்தர் சிங் அந்த கிராமத்தில் வழியாக அப்படி நடந்து போனாராம். அவர் பாட்டுக்கு அவர் வழி நடந்து போனார். திடீர் என்று சொல்லி அந்த பெண் கூச்சலிட்டாள். ஐயோ, இயேசு போறாரே, இயேசு போறாரே, இயேசு போறாரேனாலாம். அவர் சும்மா நடந்து போகும்போது, இயேசு போறாரு, இயேசு போறான்னு இது வரைக்கும் அவன் என்னமோ கூக்குரல் இடுவான், ஆனா இப்ப தெளிவா இதுமோ சொல்றான்னு வந்து பாக்குறாங்க. அவர் சொல்ற, ஐயோ இயேசு போறாரு, இயேசு போறாரு நானும். என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்த உடனே அவளுக்குள்ள அந்த அசுத்தாவியெல்லாம் போய் அவள் புத்தி தெளிவடைந்து நார்மலான நிலைமையில் அவர் இருந்தாராம். ஹலேலூயா. எதுக்கு சொல்ற தெரியுமா அந்த சாட்சி? அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இருக்குது. அப்போ அவருக்குள் இருந்த சாது சுந்தர் சிங் காணப்படாமல் போயிருந்தார், இயேசுவே அவருக்குள் காணப்பட்டார். அதனால அது நடந்து போகும்பொழுது பிசாசு கூட சாது சுந்தர் சிங் அங்க பார்க்க முடியல, இயேசுவை பார்த்தது. பிசாசு கத்துச்சு, ஐயோ இயேசு போறாரே. பிசாசு கத்திட்டு ஓடி போயிடுச்சு. அந்த பெண்ணுக்குள்ள பிசாசு ஐயோ இயேசு இந்த வழியை கடந்து போறாருன்னு பயந்து அது ஓடி போயிடுச்சு. இதுதான் காரியம். அப்போ தேவனோடு நடக்கும் பொழுது அவர்கள் காணப்படாமல் போகிறார்கள். அப்ப இந்த ரெண்டாவது விஷயம் பார்க்கும்பொழுது ஏனோக்குடைய வாழ்க்கையில் ரெண்டாவது, அவர் தேவனோடு நடந்து அவர் காணப்படாமல் போய்விட்டார். மூணாவது காரியம் ஏனோக்கை குறித்து வேதத்தில் மூன்று சம்பவங்கள் மட்டும் இருக்கிறது. அடுத்த காரியத்துக்கு போவோம். எபிரேயர் கடிதன நிருபம் 11:11 5-6 வசனங்களை வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு
மரணத்தை
காணாதபடிக்கு
எடுத்துக்கொள்ளப்பட்டான்
தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே
அவன்
காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று
அவன்
எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதே
சாட்சி பெற்றான்
அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஏனோக்கு ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்பதற்கு இங்க எபிரேய நிருபக்காரர் ஒரு ரீசன் சொல்றார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்ப முதலாவது அவன் தேவனோடு நடந்தபடியால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இரண்டாவது அவனுடைய ஜென்ம சுபாவம் காணப்படாமல் போனபடியினால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். மூணாவது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு மூன்றாவது ரீசன் என்ன? விசுவாசம். எப்படி இந்த விசுவாசம் வந்தது? இந்த ஏனோக்கு கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் இவன் கர்த்தரோடு பேசியிருக்கலாம், அவரும் இவனோடு கூட பேசியிருக்கிறார். இப்படி பல விஷயங்களை கர்த்தர் அவனோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது உலக சரித்திரத்தில் நடக்க போகிற ஒவ்வொரு காலத்திலே நடக்க போகிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அந்த 300 வருஷம் அவங்க ரெண்டு பேரும் நடந்ததுல அந்த 300 வருஷத்தில் பல விஷயங்களை கர்த்தர் அவனுக்கு சொல்லிக்கிட்டே வர்றார். அப்ப சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருப்பாரு, ஏனோக்கு கேட்டிருப்பான், ஆண்டவரே இது என்ன உலகம் முழுவதும் பாபத்துல நிறைஞ்சிருக்குதே கேட்டிருப்பான். அப்ப கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நான் இப்படி உலகத்தை படைக்கவில்லை, ஆதாம் ஏவாளை பரிசுத்தம் உள்ளவர்களாகத்தான் நான் படைச்சேன், ஆனால் அவர்களோ என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, அதனாலதான் உலகம் இன்னைக்கு பிசாசனுடைய ஆளுகையில இருக்கிறது. அப்ப ஒருவேளை ஏனோக்கு கேட்டிருப்பான், ஆண்டவரே இதுதான் முடிவா? கர்த்தர் சொல்லியிருப்பார், இது முடிவில்லப்பா, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இப்ப எல்லாரும் இஷ்டம் போல இருக்கிறாங்க, இவங்களை ஒழுங்குபடுத்துறதுக்காக நான் இந்த ஜனங்களை ஒரு 400 வருஷம் எகிப்தில் கொண்டு போய் அடிமையாக வைப்பேன், அதுக்கு பிறகு மோசின் ஒரு மனுஷனை எழுப்பி இவங்களை விடுதலை செஞ்சு இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் ஒன்று கொடுத்து அதன் மூலமாய் ஒழுங்குபடுத்துவேன். அப்ப அந்த பேர் இந்த ஒழுங்குபடுத்தினா அவ்வளவுதானா? இல்லை, அதோட முடியல. அந்த ஒழுங்குபடுத்தி நியாயப்பிரமான காலங்கள் கடந்து போகும், அதுக்கு பிறகு இந்த 4000 வருஷங்கள் முடியும் பொழுது என்னுடைய சொந்த குமாரனாகி இயேசுவை நான் இந்த உலகத்துக்கு அனுப்புவேன். அப்ப அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஓ இப்படி ஒரு காரியம் இருக்குதா? அப்ப அதுக்கு பிறகு சொல்லியிருப்பாரு, அந்த தேவகுமாரன் என்னுடைய சொந்த குமாரன் போய் உலகத்துல மனுஷர்களுக்காக அவருடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து ரத்தத்தை சிந்துவார், சிந்தி அதன் மூலமாக ரட்சிப்பை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஜனங்களுக்கு கொடுத்து அநேகரை தனக்காக தெரிந்து கொள்ளுவார். ஓ நல்ல காரியம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு சபையின் காலம்னு ஒன்று வரும், சபைகள் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டு முழு உலகத்திற்கும் சபைகள் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் சொல்லியிருப்பார். இதெல்லாம் சொன்ன பிறகு கர்த்தர் சொல்லியிருப்பாரு, அதுக்கு பிறகு என்னுடைய குமாரனை நான் மீண்டும் பூமிக்கு அனுப்புவேன், அப்படி அனுப்பும் மீண்டும் அனுப்புவேன், அவர் மத்திய வானத்துக்கு வருவார், அப்பொழுது அவருக்காய் வாழ்ந்து மரித்தவர்கள் நம்ம ஆரம்பத்தில் வாசமே இதை ஏனோக்கு கர்த்தர் சொல்லியிருப்பார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட இவ்விதமா என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த விஷயத்தை கர்த்தர் ஏனோக்கு சொல்லியிருப்பார். அப்ப ஏனோக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், ஆண்டவரே எப்படி இந்த மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருச்சிருப்பாங்க? அவர் சொல்லியிருப்பார், என் குமாரனாக இயேசுவை அதே போல என்ன செய்வேன், மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரை உயிரோடு எழுப்புவேன், அதே போலதான் எல்லாரும் மரணத்திலிருந்து எழுந்திருப்பாங்க. எப்படி உயிரோடு இருந்து மேல போக முடியும்? உயிரோடு இருந்து போகும் பொழுது மறுரூபப்படுத்தி அப்படியே உயிரோடு இருக்கும் பொழுதே பரலோகத்திற்கு நான் எடுத்துக்கொள்ளுவேன். அடுத்த கேள்விதான் ஏனோக்கு கேட்டிருப்பார். அப்போ ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிறேனே, நான் மேல வர முடியுமா? அடுத்த கேள்வி அவர் கேட்டிருப்பார். நான் உயிரோடு இருக்கிறேனே, உயிரோடு இருக்கிறவங்களும் மேல பரலோகத்துக்கு வருவாங்கன்னு சொல்றீங்க, நான் உயிரோடு இருக்கிறேன்னா அப்ப நான் மேல வர முடியுமா? கர்த்தர் சொல்லியிருப்பார், நீ விசுவாசித்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும்னு சொல்லி முடிச்சிருப்பார். விசுவாசித்தான். சொன்ன உடனே அவன் விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தான்? கண்டிப்பாக எனக்கும் இந்த உயிரோடு இருக்கும் பொழுதே எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் எனக்கும் கிடைக்கும். அதுக்கு நீ எல்லாம் இன்னைக்கு ட்ரை பண்ணாதீங்க. ரெண்டு பேர் முடிஞ்சு போச்சு, புரியுதா? இன்னைக்கு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அந்த ரெண்டு பேர் தான் தேவை. அந்த ரெண்டு பேர் முடிஞ்சு போச்சு. நான் கர்த்தர் இன்னொரு இந்த மாதிரிலாம் இன்னும் எடுக்க மாட்டார். அவ பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமா சொல்றாரு, அதே போல நானும் எடுப்பேன். அப்ப ஏனோக்கு கேட்ட உடனே கர்த்தர் சொல்லிட்டார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ரைட். விசுவாசி, விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அதுதான் எபிரேயர் நிருபக்காரர் சொல்றாரு, விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். மூணாவது, யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? கர்த்தர் பேரில் பூரணமாய் விசுவாசம் வைத்து வாழ்கிறவர்கள் அவருடைய வருகை நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவரையே விசுவாசித்து அவரையே தங்கள் நம்பிக்கையாய் கொண்டு வாழ்கிறவர்கள் தான் அவருடைய வருகை நேரத்தில் மூன்றாவதாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். முதலாவது அவரோடு சஞ்சரிக்கிறவர்கள், இரண்டாவது ஜென்ம சுபாவம் காணப்படாமல் போகிறவர்கள், மூணாவது காரியம் விசுவாசத்தோடு அவரை பின்பற்றுகிறவர்கள், அவர் மேலேயே விசுவாசம் வைத்து நடக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது மூணாவது விஷயம், புரியுதா? நாலாவது காரியம், ஏன் இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்? வாசி, யூதா நிருபத்துக்கு போவோம். பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும்,
ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையாக ஏனோக்கும்
இவர்களை குறித்து
இதோ
எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும்,
எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும்
அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட,
ஆயிரம் ஆயிரமான தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட
கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான்.
இங்கதான் ஏனோக்குடைய ஸ்பெஷாலிட்டியே தெரியுது. ஏனோக்கு பாருங்க, எந்த காலகட்டத்துக்கு போயிட்ட பாருங்க, அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டது ரகசிய வருகையை விசுவாசித்து, அந்த ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை விசுவாசித்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கோடு கர்த்தர் அதை 300 வருஷம் பேசுறாரு பாருங்க, பேசுறாரு. நியாயபிரமாண காலத்தை குறித்து பேசினார், இயேசு கிறிஸ்துவின் காலத்தை குறித்து பேசினார், சபையின் காலத்தை குறித்து பேசினார், ரகசிய வருகையின் காலத்தை குறித்து பேசினார், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கார காலத்தை குறித்து பேசினார். அதற்கு பிறகு உலகத்தை நியாயம் தீர்க்க இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வரப்போகிற காலத்தை குறித்தும் கூட பேசி முடிச்சிட்டார். என்ன தெரியுதுன்னா, ஏனோக்கு எந்த காரியத்தையும் கர்த்தர் மறைக்கவே இல்லை. இப்ப கர்த்தர் வருகிறார் நீங்க சொல்லியிருக்கு பாருங்க, ஏனோக்கு சொன்னான்னு போட்டிருக்கு. இது ரகசிய வருகை கிடையாது, இது பகிரங்க வருகை. இது எப்படி பகிரங்க வருகை அப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா, அந்த ஒரு வார்த்தை வருது பாருங்க, 15வது வசனத்துல, ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். ரகசிய வருகையிலே கர்த்தர் பரிசுத்தவான்களோடு வர்றது கிடையாது. ரகசிய வருகையிலே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவைய காலத்தோடு தான் வர்றாரு. தேவ தூதர்களோடு தான் அவருடைய ரகசிய வருகை இருக்கிற தேவ தூதர்களையே கூட தான் கூட்டிட்டு வர்றாரு. ஆனால் மனிதர்கள் எல்லாரும் கீழந்து தான் ஏறி போறாங்க. அப்ப இந்த ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அந்த காலம் 7 ஆண்டுகள் இந்த சபையானது மத்திய வானத்திலே வைத்து காக்கப்பட்டு பூமியிலே அந்திகிறிஸ்து காலம் நடக்கிற வரைக்கும் சபையானது 7 வருஷம் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டு மத்திய வானத்தில் இருக்குது. மத்திய வானத்தில் 7 ஆண்டுகள் இருந்துவிட்டு இந்த உலகத்தில் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி முடிவடையும் பொழுது கர்த்தர் தமது 10,000களான எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களாகிய நம்மோடு கூட சேர்ந்து கர்த்தர் பூமிக்கு வரார். இதுதான் பகிரங்க வருகை. அப்ப ரகசிய வருகையில வெறும் தூதர் கூட்டம் தான் இருந்துச்சு, பகிரங்க வருகையில பரிசுத்தவான்களின் கூட்டம் இருக்குது. அதுதான் வித்தியாசம். அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்மையும் சேர்த்து கூட்டிட்டு என்ன செய்யறாரு? பூமிக்கு வராரு. அப்போ இந்த வருகை இயேசு கிறிஸ்துவின் கடைசி வருகை, பூமிக்கு வருவாரு. இதுதான் லாஸ்ட் எண்டு தான். இதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு. அப்போ ஏனோக்கு கர்த்தர் எவ்வளவு சொல்லியிருக்கார் பாருங்க, உலகத்தின் முடிவு வரைக்குமே சொல்லி முடிச்சிட்டார். அவனுக்கு மறைக்கப்பட்ட விஷயம் ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு பெரிய காரியத்தை வேற யாருக்குமே கர்த்தர் வெளிப்படுத்தல. எவ்வளவு காரியத்தை வெளிப்படுத்திட்டார், அவ்வளவு விஷயம் வெளியில வந்துருச்சு. இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் கர்த்தருக்கு ஒரு சிநேகிதனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 15:15 சொன்னார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் எஜமான் செய்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்க மாட்டான். நான் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு அறிவித்தபடியால் உங்களை சிநேகிதர் என்றேனர். அப்போ எல்லாத்தையும் கர்த்தர் யாருக்கு சொல்லுவார்னா, ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லுவார். அப்ப ஏனோக்கு 300 வருஷம் கர்த்தருக்கு சிநேகிதனாய் வாழ்ந்தான். ஹலேலூயா. கர்த்தருக்கு சிநேகிதனாய் வாழ்ந்தான், நெருக்கமான உறவு அவருக்கு, ஃப்ரெண்டா வாழ்ந்தான். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு கர்த்தர் ஆதியாகமம் 18:18 சொன்னாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன். அந்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தனுக்கு சிநேகிதன் எனப்பட்டான். அப்ப ஃப்ரெண்டு யாரோ அவங்களுக்கு தான் எல்லாமே சொல்லுவோம். டேரஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். கர்த்தர் அதை தான் செய்யறார், டேரஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்தையும் சொல்ற. அப்ப ஏனோக்கு கர்த்தருக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. ஏனோக்கு கர்த்தருக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவு க்ளோஸ் ஆனான். அப்போ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறுகிறவர்கள் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆமென். அவருடைய ஸ்டேஜ் ஏறிட்டே போதுவாங்க. இப்ப அவர் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் இருந்திருக்கிறான். கடைசியாக இதே யூதா நிருபத்தில் பார்க்கும் பொழுது, இந்த 14-15 வசனங்களிலே அவபக்தி உள்ளவர்களுக்கு அவன் சொல்லுகிறான், அவபக்தி எல்லாத்தையும் கண்டிக்கிறதற்காக 1000000 தம்முடைய தூதர்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். எல்லா ஜனங்களுக்கும் அவன் பிரசங்கம் பண்ணான், கர்த்தர் வராரு மனந்திரும்பு, கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார் மனந்திரும்பு, உலகத்தின் முடிவிலே கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். அவன் வாழ்ந்த நாட்கள், ஆதாமுக்கு 7வது தலைமுறை தான் இவன். ஆதாமை நேரா பார்த்த மனுஷன் இவன். ஆதாமுக்கு 7வது தலைமுறை, ஆதாமுக்கு 900 வருஷத்துக்கு மேல இருந்தார். இவன் கிட்டத்தட்ட 7வது தலைமுறை, கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பான். ஆதாமை நேரா பார்த்திருப்பான் இந்த ஏனோக்கு. அப்ப ஆதாம் காலத்திலே வாழ்ந்தவன் தான் இந்த ஏனோக்கு. இவன் அந்த நாட்களிலேயே சொல்லிட்டான், கர்த்தர் நியாயம் தீர்க்க வராரு. இந்த பிரசங்கத்தை ஆதாம் கூட செய்யல, ஏனோக்கு பண்ணிட்டார் இந்த பிரசங்கத்தை. ஆமேன். கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் செய்ய முடியாத பிரசங்கத்தை இந்த ஏனோக்கு பண்ணியிருக்கிறார். ஜனங்களை எச்சரித்திருக்கிறான், கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்க போறார். அவர் 10000களான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வராரு, பூமியை நியாயம் தீர்க்க போறார். இன்னைக்கு நீ இப்படி இருக்கிற, ஒரு நாள் தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது காரியங்கள் எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பால், ஜாக்கிரதை. ஜனங்களை அவர் எச்சரித்துக்கொண்டே இருந்திருக்கிறான். அப்போ அவன் ஒரு ஊழியக்காரனாய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறான். அல்லேலூயா. ஜனங்களை இந்த நாட்களில் நாம் என்ன செய்யணும், எச்சரிக்கணும். ஆதாமுக்கு 7வது தலைமுறை மனுஷனே மனுஷங்களை எச்சரிப்பு கொடுத்திருக்கிறான். நாம் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் எவ்வளவு தரம் எச்சரிப்பு கொடுக்கணும். ஆமேன். ஜனங்களை பார்க்கும் பொழுது எச்சரிப்பு கொடுக்கணும். இப்படி இருந்தனா நீ நரகத்துக்கு போயிடுவே, எச்சரிப்பு கொடுக்கணும். இப்படி இருந்தால் உன்னுடைய காரியம் பரலோகத்துக்கு முடி வர முடியாது, எச்சரிப்பு கொடுக்கணும். அப்படி எச்சரிப்பு கொடுத்துதான் அவன் தன் வாழ்க்கையை கர்த்தருக்குள் ஆயத்தமாய் வைத்திருந்து கர்த்தருடைய நேரத்தில், அவர் குறித்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதான் ஏனோக்குடைய வாழ்க்கையில் 5 விஷயங்கள் இருந்துச்சு. இந்த 5 காரியங்கள் தான் அவருடைய பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போய் சேர்த்தது. ஆகினால் நீங்களும் நானும் கூட அவருடைய வருகையின் காலத்திற்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ரகசிய வருகை சீக்கிரத்தில், அதிசீக்கிரத்தில் இருக்கிறது. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே, இந்த உலகத்தில் அல்ல, அவர் பேசினதான கடைசி வார்த்தையாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்ப இதுதான் அவர் கடைசியா நமக்கு சொல்லியிருக்கிறார், மெய்யாகவே நான் சீக்கிரம் வரேன். சபை எடுக்க போகிறது. ஆகினாலே ஆயத்தமாயிருப்போம், ஆயத்தமாயிருப்போம். பவலை போல சொல்வோம், எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவதற்கு பங்குள்ளவனாய் பாத்திரவானாய் காணப்படும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எப்படியாகிலும் அவருடைய வருகையில் நான் காணப்பட வேண்டும். எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். எப்படியாகிலும் அவருடைய இரகசிய வருகையில் நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும். எப்படியாகிலும் நாம் அவருடைய இரகசிய வருகையில் காணப்பட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கர்த்தர் வருகிறார். அவர் வருகிறார் என்று முதல் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு 20வது நூற்றாண்டு கடந்து விட்டது. கர்த்தருடைய வருகையின் கடைசி மணி நேரத்தில் கடைசி நிமிஷங்களுக்குள்ளாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாள் மிகவும் முக்கியமான நாட்கள். அவருடைய நாளையும் அவர் வரும் நாளையும் நாளிகையையும் ஒருவரும் அறியாதிருக்கிறபடியால் நீங்களும் விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். நான் உங்களுக்கு சொன்னதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னால், உங்களுக்கு சொல்லுகிறதை நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் சேர்த்தே அவர் அன்றைக்கே சொல்லிவிட்டார், விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். எப்படி? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பாய் நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படிக்கு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். தேவ பிள்ளையே, ஜெப வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க, ஜெப வாழ்க்கையில் தூங்கிவிடாதிருங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெப வாழ்க்கையை கவனமாய் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரோடு இருக்கிற தனிப்பட்ட ஐக்கியத்தை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 5 பேர், அதில் முதலாவது மனுஷன் ஏனோக்கு. இந்த ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். காரணம், அவன் தேவனோடு நடந்தவனாயிருந்தான். 2வது, ஜென்ம சுபாவத்தில் காணப்படாமல் போனவனாயிருந்தான். 3வது, பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய சகல காரியத்தையும் அவன் அறிந்தவனாய், கர்த்தர் அவனோடு கூட அவனுக்கு பேசி அவனுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். அவன் விசுவாசிக்கிறவனாயிருந்தான். விசுவாசத்தினால் அவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். 4வது காரியம், அவன் தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்டான். சகல காரியத்தையும் கர்த்தர் அவனுக்கு மறைக்காமல் வெளிப்படுத்தி இருந்தார். கர்த்தருக்கு ஒரு நண்பனாய் அவன் வாழ்ந்தான். கடைசியாக தான் பெற்ற சத்தியத்தை தனக்குள் மறைத்துக் கொள்ளாமல் உலகத்திற்கு எச்சரிப்பு கொடுத்தான். தேவ பிள்ளையே, நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளுகிற சத்தியத்தை உங்களுக்குள் மறைத்து வைத்துக் கொள்ளாதிருங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற சத்தியத்தை மறைத்து வைக்காதீங்க, அதை வெளிப்படுத்துங்கள். ஜனங்களுக்கு அதை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், எச்சரிப்பாய் கொடுங்கள். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தானியம், வேத வசனம் அதை கட்டி மறைத்து வைத்தால் சபிப்பார்கள், அது சாபம் வரும். நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை மறைத்து வைக்க கூடாது, சொல்ல வேண்டும். ஜனங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்ல வேண்டும். இதை சொல்லி கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார் என்று உலகத்திற்கு எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். அவர் வருகிறார். ஆதாமுக்கு 7வது தலைமுறையில் இருந்தவனே நியாய தீர்ப்பை குறித்து பேசியிருக்கிறான். நாம எவ்வளவு அதிகமாய் பேச வேண்டும், எவ்வளவு அதிகமாய் பேச வேண்டும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தகப்பனே, உம்முடைய வருகை மிக சமீபம் என்பதை உலகத்தின் நடப்புகளால் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய வருகை நேரத்தில் உமக்கு முன்பாய் நிற்க நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்படும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாய் எங்கள் ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை நாங்கள் ஏற்று ஆண்டவரே நாங்கள் உலகத்தையும் எச்சரிக்கிறவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏனோக்கின் வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த நல்ல சம்பவங்கள் காரியங்கள் எங்களுக்கு ஒரு உணர்த்துதலாய் காணப்படுவதாக. எங்களை நீங்க நடத்துவதற்காக சோத்திரம். நாங்களும் எப்படியாகிலும் உடைய வருகையிலே காணப்படும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி குப்பையுமாய் விட்டாகிலும் எப்படியாகிலும் நாங்கள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுதும்படிய வருகை நேரத்தில் காணப்படும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய். எப்படியாகிலும் நாங்கள் உம்முடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். எப்படியாகிலும் உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் காணப்பட வேண்டும். எப்படியாகிலும் நாங்கள் அதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சோத்திரம். சபையார் அனைவரையும் ஆயத்தப்படுத்துங்க. ஒருவரும் கைவிடப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, நடத்துங்கப்பா. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.